நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, கை கொடுக்கும் கைத்தறி நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியினை இப்பொழுது கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோர் கோவை சிறுமுகை காரப்பன் சில்க்ஸ் நிறுவனர் திரு காரப்பன், அவரது தையர் கலைஞர் கலாமணி மற்றும் அன்னபூரணி.
சரிங்க, இப்போ வந்து நூல் சேலைக்கு பாவு போடுறது எப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த மாதிரி பாவு போட்டு ஒரு முழு வடிவத்தோட ஒரு துணி வெளியே வருது அப்படின்னா, அந்த துணியை எப்படி தையல் கலை மூலமா அதுல வந்து வடிவமைக்கிறோம் அப்படின்னு நம்ம கலாமணி அம்மாட்ட கேட்கலாம்.
வணக்கம், நான் காமநாயக்கன் பாளையத்திலிருந்து வருகிறேன். என் பெயர் கலாமணி, டெய்லர் கடை வச்சிருக்கிறேங்க. இறைவன் படைத்தான் மனிதனை, மனிதன் படைத்தான் நாகரீகம். அந்த நாகரீகத்தை ஏற்படுத்திய மனிதன் கைத்தறியாடையையும் தையற்கலையையும் பார்த்து மனம் பரவசம் அடைந்தான். கைத்தறியின் கலை நுணுக்கமும் நாகரீகத்தின் அழகும் ஏற்படுத்திய தையற்கலையின் ஆணிவேர். கைத்தறியின் கலை நுணுக்கமும் துகிலும் அதை அழகுபடுத்திய தையற்கலையும் மனித நாகரீக வாழ்க்கையின் ஆணிவேர் ஆகும். எதையும் தாங்கும் இதயம் படைத்த மனிதனின் படைத்த நாகரீகத்தை கைத்தறி கலை நுணுக்கமும் தையற்கலையும் மேம்பாடும் சேர்ந்தவை காலங்களுக்கேற்ற நாகரீகம். அதாவது கைத்தறி தூணில வந்துட்டு நல்ல டிசைன் பண்ணலாங்க, நல்ல இது பண்ணலாம். அந்த கைத்தறி வந்துட்டு தையற்கலையை மேலும் மேலும் மெருகு சேர்க்குது. தையற்கலையும் நெசவு கலையும் ஒரு மனிதனோட நாகரீகம். நாகரீகத்துக்கு ஏற்றவாறு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். டெய்லர் கடை வச்சிருக்கிறோம். எல்லாம் நாலு பொண்ணுங்களை வச்சு நாங்க நல்லா சுடிதார் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
இந்த தொழில் வந்து நீங்களா உருவாக்குனதா இல்ல வந்து பரம்பரையா பண்ணிட்டு இருக்கிற தொழிலா?
எங்க அப்பாவிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது. அப்பா வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாங்க, அவரும் டெய்லர் தான். அவர் டெய்லர் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அவரு தான் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்து இந்த கடையை இது பண்ணி கொடுத்ததும் எங்க அப்பா தான்.
இப்போ கைத்தறியில பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. அதுக்கு மெருகூட்டுற மாதிரி நம்ம தையல் கலையிலயும் நிறைய டிசைன்ஸ் நம்ம செய்யறோம், அதாவது தைக்கிற மூலியமா செய்யறோம். அந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்க எப்படி பண்றீங்க? இல்ல அத பண்றதுக்குன்னு தனியா ஏதாவது ஆட்கள் இருக்காங்களா உங்க கடையில?
இல்ல, நம்மளே டிசைன் பண்ணிக்கிறதா. நம்மளே வந்துட்டு அந்த துணியை பார்க்கும் போது உங்களுக்கு நெசவு துணியை பார்த்தாலே மனசுல 1008 கற்பனைகள் வரும். அப்ப டிசைன் பண்றதா நம்ம. ஆனா அந்த மாதிரி உருவாக்கப்படுறதுக்குன்னே தயாரிக்கப்பட்டது இந்த கைத்தறி ஆடை. அதெல்லாம் அதுல வந்துட்டு நம்மளுக்கே டிசைன் வரும், டிசைன் பண்ணலாம் நம்மளுக்கே. அதுக்குன்ட்டு ஆள்லாம் ஒன்றும் தனியா இல்லைங்க. வேண்டியதுல ஒவ்வொரு மனுஷனுக்கும், தையற்கலை படித்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் கைத்தறி ஆடையில என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா வரக்கூடிய துணி அது.
இப்போ நம்ம கலாமணி அம்மா சொன்னாங்க, அந்த துணியோட நேர்த்தியை பார்த்தாலே அதுக்கு என்ன மாதிரியான டிசைன் போடணும் அப்படிங்கறது நம்ம மனசுல வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சாதாரணமா நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இது வந்து ஒரு அனுபவத்தின் மூலமா தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு துணியை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு டிசைன் தோணும். அந்த துணியவே மறுபடியும் அதே டிசைன்ஸோட அந்த துணி வந்தது அப்படின்னா வேற ஒரு டிசைன் நம்மளுக்கு தோணும் அந்த காலகட்டத்தில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அனுபவத்தின் மூலமா நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே நேரத்தில் தையல் கலையில இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து நம்ம கையால செய்யக்கூடியது, அதே வந்து கைத்தறியில இருக்கக்கூடிய டிசைன்ஸை வந்து எப்படி நம்ம செய்யறோம் அப்படிங்கறது கரப்பன் சார் கிட்ட கேட்கலாம்.
இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் கைகளாலேயே ஒரு பேனாவை வச்சு வரைஞ்சிக்கிட்டு அது அந்த கட்டம் போட்டு, அந்த கட்டம் கூட பேப்பரில் கிடைக்காது, அவங்களே கட்டம் போட்டுக்குவாங்க. அந்த கட்டம் போட்டுக்கிட்டு அந்த கட்டத்தில் புள்ளி வச்சுக்கிட்டு அந்த புள்ளிக்கு தகுந்த மாதிரி குச்சி கட்டுறது, டிசைன் குச்சி கட்டுன்னு அது இன்றைக்கி இருக்குது. அந்த குச்சி கட்டி அதை டிசைனை போட்டு நெய்வாங்க. இந்த டிசைன்ங்கிற ஒரு அமைப்பே வந்து நெசவுத்துறையிலிருந்து தான் வந்தது. மேக்ஸிமம் சொல்லுவாங்க டிசைன், அத்தனை டிசைன் கிடையவே கிடையாது. அது பேசிக் ஒரு 4-5 விஷயம் தான். ஒன்று, உதாரணமாக இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் மாங்காயை விட்டு டிசைன் பண்ணவே முடியாது. அதே மாதிரி பூக்களாட்டும், அந்த கட்டாரி முத்து வட்டம், சின்ன சின்ன விஷயங்கள் இதுதான். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த இதை வச்சு தான் நாங்கள் டிசைன் பண்ணுறோம். என்ன கொஞ்சம் மாற்றி மாற்றி அமைக்கிறோம். இந்த டிசைன் பண்ணுறதுங்கிறது மூளைக்கு செலவு செய்கிற மாதிரி கற்பனைக்கு இடம் கொடுத்து அந்த கற்பனையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டாலே போதும், யார் வேணால் டிசைனர் ஆகிடலாம். இந்த டிசைன் பண்ணுறது ஒரு வேலையே கிடையாது. ஆனால் இதை கொண்டு போய் தறியில் அமைக்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிக பிரம்மாண்டமான வேலை. 120 உக்ஸ் ஜக்காட், 240 உக்ஸ் ஜக்காட், ஏன் 450 உக்ஸ் ஜக்காட் கூட இன்னைக்கு வந்துருச்சு. அதே காலத்து அந்த காலத்து 8-கால் பெட்டி, லாக்ஸ் பெட்டி, 8-கால் பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெட்டிகள்லேயே அந்த மாதிரி டிசைன்களெல்லாம் அமைச்சு அந்த காலத்தில் பண்ணினது. அது ஒரு மிகப்பெரிய கடுமையான வேலை. இன்றைக்கி ஒவ்வொரு மனிதரும், படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி, வீட்டில் சாப்பிட்டு வெளியே வந்தாச்சுன்னா ஆடைக்காகவே தான் உழைக்கிறாங்கங்கிறது என்னுடைய சமுதாயம். நீங்கள் இப்போ மில்லுக்கு போனாலும் நூல், பனியனுக்கு போனாலும் ஆடை, எந்த வகையும் எடுத்துட்டாலும் இந்த ஒரே ஒரு வேலைக்காக தான் இத்தனை பேருமே உழைக்கிறாங்க. அதனால இந்த டிசைனுங்கிறதுக்கு ஒரு வரையறையும் கிடையாது, எல்லையும் கிடையாது, கற்பனை தான் டிசைன். இந்த கைத்தறியில் கொண்டு போய் மாட்டி அந்த டிசைன் செஞ்சு அந்த சேலையாக உருவெடுத்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை 10 மாதம் தன் வயிற்றிலிருந்து எப்படி எடுத்து பிரசவமான தாய் சந்தோஷம் அடைகிறாளோ அந்த மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஏமாந்து போனாலும் வருத்தமாக இருக்குமே தவிர, ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், ஏமாந்து போனால் மாத்திரம்தான் உங்களுக்கு அனுபவம் கிடைக்குமே தவிர வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா அனுபவம் கிடைக்காது. ஏமாற்றமும் ஒரு வகையில் அனுபவம், அது டிசைனில் மாத்திரம்தான் சாத்தியம்.
ஐயா, நீங்கள் கூட சொன்னீங்க மாங்காய் விட்டால் வர டிசைன் இருக்காது அப்படின்ட்டு. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய், மயில், புட்டா, அப்புறம் கோபுரம் இதுக தான் இருந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து விளம்பரங்களில் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் வந்து சேலையில் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ தசரா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொம்மையை போடுறாங்க, தீபாவளி பொங்கல் அப்படின்னா பொங்கல் பானையை போடுறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால ஏகப்பட்ட டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இல்லாத அந்த காலகட்டத்திலே நீங்கள் வந்து புதுமையை புகுத்தியவர், எப்படி அதை பற்றி உங்கள் அனுபவங்களை சொல்லுங்களேன்.
ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு டிசைனாக தான் எடுத்துக்கணும். நான் வாழ்க்கையே ஒரு டிசைன் தான். நீங்கள் நாம் பார்க்குறோம், ஒரு இடத்துல போகிறோம் வரோம்னு சொன்னால் ஒரு காலத்தில் 1984 அதில் ஒரு டிசைன் ராகங்கள் மாறுவதில்லைங்கிற படத்தில் அந்த டிசைனை நான் தயார் 12 கலர் அன்றைக்கே நான் வெளியிட்டேன். அப்போது என்னன்னா கொள்ளை காலத்தில் வரும்போது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வந்து வரும்போது அந்த கலர் சேலை சேலை கலர் ஏன் நாம் தயார் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் மாற்றி அமைச்சா மாற்றி பையும் பண்ணும்போது இதுதான். இது ஒரு வரையறை கிடையாது, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும். இன்னும் கூட ஓப்பனாக சொல்லப்போனால் இன்றைக்கி ஒவ்வொரு டிசைன் ஒரு உங்களையே நாங்கள் ஒரு படமாக போட்டுடுறோம், அப்படி போட்டோன்னா அது உங்களுக்கு மாத்திரம் உபயோகமாகும். அதே மாதிரி கோபுரம் போடுறோம், ஒரு மதத்துக்கு வரும் இன்னொரு மதத்துக்கு ஒத்து வராது, அப்படியெல்லாம் டிசைன் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. அது ஏதோ ஒன்று ரெண்டு பண்ணலாம், ஆனால் அதே சமயத்தில் எல்லாருக்கும் பொருந்தது அந்த இயற்கை. அந்த அம்மா சொன்ன மாதிரி மயில் மான் இதெல்லாமே வந்து எல்லா மதத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் எல்லாருக்குமே பொருந்ததுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அதை நாங்கள் விட முடியல, அதை வச்சுக்கிட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது ஒரு கற்பனை தான், இந்த கற்பனையை வந்து வளர்த்துக்கிட்டாலே அறிவாளி ஆகிடுவோங்கிறது ஒரு வகையில் நியாயமான வார்த்தை தான்.
ஐயோ, இன்னொரு விஷயம் என்னென்னா டை சுற்றுச்சூழல் கெடாத மாதிரி டை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதோட விளக்கம்.
டையங்கிறது இன்றைக்கி தான் கம்ப்யூட்டர் எல்லாம் இன்னும் எல்லாம் வந்து கெமிக்கலில் வந்துருச்சு, ஆனால் இதே ஒரு 1000 கணக்கான ஆண்டுகளுக்கு முதல்ல மரம் செடி கொடிகளை வச்சு தான் இந்த டை தயார் டிசைனில் கலர் தயார் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வேப்ப மரத்தை எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து மஞ்சள் கலர் வரும், இது செம்பருத்தி பூவை எடுத்துட்டிங்கன்னா இந்த வாடாமல்லி கலர் வரும், கடைசி கலர் வரைக்கும் இதில் வந்து நீங்கள் கருப்புக்கு அதுக்குண்டான கலர்லாம். ஆனால் இதெல்லாம் செடி மரம் கொடிகளை வச்சு தான். இன்றைக்கி கூட திண்டுக்கல் காந்தி கிராமம் போனீங்கன்னா இது ஒரு தொழிலாகவே செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து காஸ்ட்லியான வேலை, இந்த அவசர உலகத்தில் அவசரத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுங்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாம் இல்லை. இன்றைக்கி ஆர்கானிக் பருத்தி, ஆர்கானிக் பட்டு, ஆர்கானிக் நூலுங்கிறது எல்லாம் தயாராகி இன்றைக்கி இருக்குது. ஆனால் அதுக்கு உண்டான காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றிட்டு வந்துட்டுருக்குறோம். ஆனால் இது எல்லாமே சாத்தியமானது கைத்தறியில் மாத்திரம்தான். இன்றைக்கி வேணால் வளர்ச்சி அடைஞ்ச கடைசியில் எத்தனை வேணால் வந்திருக்கலாம், ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடி கைத்தறி தான். இந்த டிசைனுங்கிறது வண்ணம்ங்கிறது எண்ணங்கள் பொறுத்தே வண்ணங்களை தவிர வண்ணங்கள் பொறுத்து எண்ணங்கள் கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு வரணும். இன்றைக்கி வரைக்கும் இந்த கல்வி உலகத்தில் படித்த உலகத்தில் இன்றைக்கி எது வேணாலும் சாதிக்கிறோம்னு சொன்னால் என்ன காரணம், தேவைக்கேற்ப நான் சிந்திக்கிறதுனால தான் இன்றைக்கி அத்தனையும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இதுதான் மனிதனுடைய கல்வி அறிவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, அது கைத்தறியிலிருந்து கல்வி வந்திருக்குதுங்கிறது தான் என்னுடைய. என்ன கேட்டால் நான் படிக்கலன்னா கூட எனக்கு பசங்களை படிக்க வச்சுட்டனால அவங்க படித்ததுனால என்னாச்சுன்னு தான் நிர்வாகத்துலேயும் டிசைன்லேயும் மிக பிரம்மாண்டமாக செய்கிறாங்க. அவங்க கம்ப்யூட்டரில் தட்டி விட்டு டிசைன் பண்ணிடுறாங்க, நானால் அப்படி பண்ண முடியல, நான் எழுதி எழுதி உட்காந்து உட்காந்து ஐடியா பண்ணி இன்னும் சொன்ன போனால் வெற்றி அடைஞ்சதை விட தோல்வி அடைஞ்சதே அதிகம்னு நான் சொல்லுவேன். இந்த டிசைன் விஷயத்தில் கலர் விஷயத்தில் போட்ட கலர் எல்லாமே பாஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, போட்ட கலர் எல்லாமே ஃபெயில் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. பாஸு ஃபெயிலு ரெண்டுமே இந்த நெசவுத் துறைக்கு சாதகமானதாக தான் அமைஞ்சது.
அதான் சொல்லுவாங்க இல்லையா, நிறையா வெற்றி அடைந்தவனை விட நிறையா தோல்வி அடைந்தவனைக்கிட்ட கேட்டு பார்த்தா தான் அனுபவம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வார்த்தைகள் என்னென்னா, சேற்றில் விழுறது தப்பு இல்லை, அங்கேயே இருக்கிறது தான் தப்பு, முயற்சி பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிறது ஒரு அறிஞரோட வார்த்தை. அடுத்தது வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு சாரி உடுத்தும் போது இப்போ பாலிஸ்டர் அப்படிங்கும் போது அது நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கைத்தறியில் வந்து இயற்கை முறையாக நம்ம உடலுக்கு ஒத்து போகுமா, அப்படி ஒத்து போச்சு அப்படின்னா இப்போ காட்டன் உடுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூலிங் அதிகமாக இருக்கும், நம்ம உடல் நிலைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கைத்தறியில் ஏதாவது இயற்கை இருக்கா, அப்படி இருந்ததுன்னா நம்ம உடம்புக்கு அது கரெக்டாக இருக்குமா, அதை பற்றின விஷயங்கள்.
ஒரு காலத்தில் 2 மெட்டீரியல்ஸ் தான் இருந்தது, ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முதல்ல பருத்தி அண்ட் பட்டு ரெண்டு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எத்தனை மெட்டீரியல்ஸ் இருந்து எனக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது எதேது எதேது ஒத்து வரும் எதாவது ஒத்து வராதுன்னு சொல்லி நாங்கள் வியாபாரம் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வணிக உலகம் ஆகிடுச்சு, எந்த பொருள் எடுத்தாலும் லாபகரமாக இருந்ததுன்னா அது ஓகே தான், அது அந்த காலத்தோட சரி. இன்றைக்கெல்லாம் அது நம்ம பேச முடியும், பேசினாலும் கூட நடைமுறைக்கு ஒத்து வராது, இது கொடுத்த வேண்டாங்க இது கொடுத்துங்கன்னு சொல்ல முடியாது. விற்க வேண்டாங்கிற சேவை தான் முதல்ல விற்கிது, விற்காத சேலை தான் நம்ம கடைசியில் எது மோசம்னு சொல்கிறோமோ அது முதல்ல விற்கிது, எது நல்லா இருக்கிறது கடைசியில் தான் விற்கிது. அந்த மாதிரியான உலகம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைங்கிறதான் என்னுடைய சொந்த கருத்து.
இப்போ அடுத்தது நம்ம இப்போ கைத்தறி செய்யறதுக்கு முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா மிதிப்பலகை. அந்த மிதிப்பலகையோட விவரம் என்ன, அது எந்த மாதிரி இருக்கணும், காலுக்கு எப்படி வந்து அது சூட்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்.
மிதிப்பலகைங்கிறது நெசவு தொழிலினுடைய மிகப்பெரிய ஆரம்பம். உதாரணத்துக்கு சொன்னால் இது கைத்தறின்னு சொல்கிறத விட கால் தறின்னு சொல்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வேலை அங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. ஆனால் ஏற்கனவே கால் தறி நெசவாளர்கள் இருக்கிறதுனால நம்ம கைத்தறி நெசவு தொழில் வந்து கால் தறின்னு சொல்ல கைத்தறின்னு கொண்டு வந்தோம். அது கால் தறிங்கும் போது ஒரு 12 இன்ச்சு மிதிப்பலகையை வந்து நம்ம மிதிக்கும் போது ரொம்ப உயரமாக வச்சுட்டாலும் அது கஷ்டமாக இருக்கும். அந்த 12 இன்ச்சு அது வந்து காலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் மிதிக்கும் போது காலுக்கு மிதிக்கிறதுக்கு நல்லா இதமாக இருக்கும். அது அந்த காலத்திலே பெரியவங்க கரெக்டாக தான் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த மிதிப்பலகையிலிருந்து தான் நெசவு தொழில் ஆரம்பமாகுது. அப்போ மற்றபடி அதன் தொடர்ந்து அதனுடைய வேலைகளை நாம் கொண்டு வர முடியுது.
இப்போ அப்படி மிதிக்கும் போது 96 கவுண்ட்டு அந்த மாதிரி கவுண்ட் எல்லாம் சொல்லி மிதிக்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன, நாங்கள் ஒரு இடத்துல சாரீ வாங்க போகிறோம் இல்லை ஏதாவது கைத்தறி துணி வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கணுமா, இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து நாங்கள் வாங்கணும்?
ஒரு தொழிலுக்கு வந்து அடிப்படை பேசிக் அதாவது பட்ஜெட் ஒரு விவரம் ஒரு விளக்கம் இது வந்து தேவை. ஆனால் இந்த இதில் என்னென்னா 99% நெசவாளர்களுக்கே புரியாதது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்குது. என்ன நான் வந்து புத்தகமாக எழுத போகிறது காரணமே இது ஒன்று தான். உதாரணத்துக்கு 96 கவுண்ட் பண்ணைன்னா அந்த பண்ணை லீட்ஸ் அதாவது இலைகள் பாவு செய்கிறது. இன்றைக்கி நம்ம நாட்டில் சேலைகள் தயார் பண்ணும்போது 80 கவுண்ட்லேருந்து 96 to 120 கவுண்ட் வரைக்கும் தான் சேலைகள் தயார் பண்ணுறோம். அதுக்கு கீழே வரும்போது உங்களுக்கு பெட்ஷீட் வந்துடும், அந்த மற்ற ரகங்கள் வந்துடும். இந்த 80 கவுண்ட்னால் 1 இன்ச்சுக்கு 80 இலை இருந்தால் அது 80 கவுண்ட். இதில் ஒரு விரிவாக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த 80 கவுண்ட்டில் 1 இலையை விட்டு 3 இலை செல்ஃப் கட்டினீங்கன்னா 4 இலை கணக்கு. அப்போ 1 இலை விட்டு 3 இலைனா அது 1 இலையும் சேர்த்து 4 இலையாக பண்ணிக்கிட்டு கட்டினீங்கன்னா 120 ஜக்கரில் டிசைன் அமைக்கும் போது அந்த டிசைன் கரெக்டாக 6 இன்ச்சு வரும். அதே மாதிரி 96 கவுண்ட்ஸில் நீங்கள் வந்து 1 இலைக்கு 2 இலை செல்ஃப் கட்டினீங்கன்னா 1 இலை விட்டு 2 இலை செல்ஃப் கட்டினீங்கன்னா 3.25 இன்ச்சு வரும். இந்த கணக்குகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் சொல்லி கொடுக்க ஒரு பல்கலைக்கழகமே எனக்கு வேணும்னு நான் சொல்லணும்னு தோணுது. ஆனால் இங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, இப்போவாவது ஒரு வானொலி நிலையங்கள் எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்குது. இனிமேல் பேசும்போது இந்த துறைகள்லாம் நெசவாளர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அப்போ தான் நெசவாளிங்கிறதுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு நெசவாளின்னு சொன்னால் சொல்லப்பா உனக்கு 96 கவுண்ட்ஸ்னு விரிவாக்கம் தெரியுமான்னு கேட்டால் உடனே சொல்லணும். 96 கவுண்ட்ஸ்னு விரிவாக்கம் இதுதான் சொன்னால் நீ நெசவாளின்னு அர்த்தம், நீ முழிச்சிங்கன்னு வைங்க, உங்களுக்கு நெசவாளின்னு ஏற்றுக்க மாட்டாங்க. இது சின்னப்பன்னா விஷயம்தான். இது மாதிரி நிறைய இந்த துறையில் விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு கைத்தறி அப்படின்னா என்ன, மக்கம்னா என்ன, மக்கம்னா ஆசாரி செய்கிற கருவி, அது மிஷின், அதாவது மக்கம். கைத்தறின்னா நீங்கள் உதாரணத்துக்கு 2 கையை உள்ளங்கையை சேர்த்து வச்சு நல்லா தேய்ச்சி பாருங்கள், சரசரன்னு சத்தம் வரும். அதே பின் கையை வச்சு பார்த்து சேர்த்து தேய்ச்சிங்கன்னா சத்தமே வராது. ஏன் சத்தம் வருதுன்னா அந்த கையில் உள்ள ரேகைகள் வந்து உறையும் போது அந்த சத்தம் வருது. அந்த அதுதான் அது தறி தறியாக இருக்கிறதுனால தான் அது கைத்தறி அப்படின்னு நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கணும். அப்போது அந்த ரேகை தான் நெசவு தொழிலுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக அமையுது. இந்த ரேகை மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் மனிதன் இன்னைக்கு வரைக்கும் அமனமாக தான் இருந்திருப்பான். ஏன்னா இந்த ரேகைகளால் தான் இலைகளை முறுக்க முடியுது, அறுக்க முடியுது, கட் பண்ண முடியுது, ஜாயின் பண்ண முடியுது. இந்த ரேகை இல்லைன்னா ஒரு இலையை நீங்கள் இலையாகவே உணர முடியாது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ரேகை இல்லைன்னா எந்த பொருளையுமே கையாள முடியாது. ஆனால் அந்த ரேகையால் ஜோசியத்தை கண்டுபிடிச்சமே தவிர நெசவு தொழிலை கண்டுபிடிக்க முடியல. கை என்றால் தறி, தறி என்றால் கை, ரேகை என்றால் கைத்தறி, கைத்தறி என்றால் ரேகை. இதுதான் இந்த நெசவு தொழிலினுடைய முக்கிய விஷயமாக நான் சொல்ல வரேன்.
நேயர்களே, கை கொடுக்கும் கைத்தறி நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் கோவை சிறுமுகை காரப்பன் சில்க்ஸ் நிறுவனர் திரு காரப்பன், அவரது தையர் கலைஞர் கலாமணி மற்றும் அன்னபுரணி. இதன் அடுத்த பகுதியினை வரும் வாரத்தில் கேட்கலாம்.